एतत् कारिकानुसारं शब्दार्थद्वारेण अलङ्काराः रसादीनाम् उपकुर्वन्ति जातुचित् इति पदेन.
ஆ
இந்த இடத்துல
ஆமா
இருக்கும் இல்லையா? ரைட்.
ஆமா
ஸோ இது மம்மட்டர்னுடைய காவிய பிரகாசத்தில் அவர் காவிய லட்சணம் சொல்லியிருக்கிறத வந்து விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது அதை வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து அப்புறம் சொல்ல போகிறார். அந்த இடத்துல வந்து
ஆ
காவியம் இது தோஷம்னா என்ன, குணம்னா என்ன, அதுக்கப்புறம் அலங்காரங்கள்ங்கிறது சில சமயம் உபகாரமாக இருக்கும், சில சமயம் அலங்காரம் இல்லாதையே வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிற. ஸோ அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்து, மூணு எக்ஸாம்பிள் இப்போ எடுக்க போகிறார். எப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து சப்தாலங்காரம் பொருந்தின ஒரு ஸ்லோகம் எப்படி இருக்குது, அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம்னா அர்த்தாலங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஸ்லோகம், அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகம் பார்த்தோம்னா அலங்காரம் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்டாக இருக்கும், ஆனால் அதில் ஸ்ருங்கார ரசம் பிரதானமாக இருக்கும், அதனால அது உத்தமமான ஒரு துவனி காவியம் அப்படின்னு சொல்ல போகிறார் அதில். ஓகேயா? அந்த ஸ்லோகத்தை படிங்கோ, அதுலேருந்து தானே ஆரம்பிக்கணும் இல்லையா?
அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமா, ஸ்வச்சப்தோச்சல தச்சக தச்ச கச்ச குஹர குஹர
ஓகே,
சாதே
நான் படிச்சு
இத்ரா.
விடுறேன், நான் படிச்சு விடுறேன், நீங்கள் அப்படியே கமா போட்டுட்டே வந்துருங்க, அது கொஞ்சம் கஷ்டம் அது. ஏன்னா இந்த
ஓகே.
இந்த ஸ்லோகத்தில் வந்து அனுப்ராசம்ங்கிற அலங்காரம், ஓகே, அனுப்ராசம்ங்கிறது என்னன்னா அலங்காரங்கள்ங்கிறதே வந்து சப்தம் அர்த்தம்னு ரெண்டாக பிரியிறது. சப்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அலங்காரம் இது, உங்களுக்கு வந்து 10th பரிச்சேதத்துலையும் படிக்கணும் நீ இப்போ இந்த இதுக்கு, அதனால இப்போவே ஒரு ஒரு கோடிட்டு காமிச்சு விட்றேன், அங்கே விவரமாக படிச்சுப்போம் நம்ம. சப்தாலங்காரம்ங்கிறது வேர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், இல்லைன்னா லெட்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஸ்வச்சந்தோச்சல தச்ச கச்ச குஹர சாதயதராம்புச்சதா, அந்த சகாரம் வந்து கண்டினியூஸாக வருது இதில். அடுத்த மூணாவது லைனில் பார்த்தேன்னா பித்யா துத்திய துதார தார தர்துர அப்படின்னு வரைச்சேன், அந்த தகாரம் கண்டினியூஸாக வருது, த த து தி அப்படின்னு எல்லா விதமான எழுத்தும் வருது. அதுக்கு வந்து அலிட்ரேஷன் வரும், அனுப்ராசம்னு பேர். ரைட். இதே வந்து அர்த்தத்தினுடைய ஒரு அழகு உலை கூப்பமா அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து அர்த்தாலங்காரம்னு பேர். ஓகேயா? இது ஸ்வச்சந்த உச்சலது அச்ச கச்ச குஹர சாத இதர சாதேதர அம்பு சடா மூர்ச்சன் மோக மகர்ஷி ஹர்ஷ விஹித ஸ்நான அன்ஹிகா அன்ஹாய வஹா பித்யாத் உத்யத் உதார தர்துர தரி தீர்கா தரித்ர த்ரும துரோக உத்ரேக மகா ஊர்மி மேதுர மதா மந்தாக்கினி மந்ததாம். அப்படியே காமா போட்டுட்டே வந்துடலாம் ஒவ்வொரு வேர்டுக்கும். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மந்தாக்கினி மந்ததாம் பித்யாத், மூணாவது லைன்ல முதல் வேர்டு பித்யாத் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மெயின் சென்டென்ஸ் நமக்கு. மந்தாக்கினி ஸ்வர்கங்காவான கங்கா ஆகாசகங்கை மந்தாக்கினிங்கிற நதி மந்ததாம் நமக்கு இருக்கக்கூடிய மந்த புத்தியை பித்யாத் அவ உடைக்கட்டும் அப்படின்னு இது வந்து நமஸ்கார பூர்வகமான ஆறு ஆசீர்வாத பூர்வகமான ஒரு ஸ்லோகம். வஹா மந்ததாம் பித்யாத், அந்த வஹாங்கிறது ரெண்டாவது லைன் கடைசியில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த வஹா மந்ததாம் பித்யாது, உங்களுடைய மந்தமான தனத்தை பித்யாது உடைக்கட்டும், அவ போக்கடிக்கட்டும் அப்படின்னா உங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கி அவ வந்து ஞானத்தை கொடுக்கட்டும், அல்லது ஒரு ஒரு மந்தமா இருக்கிற தன்மையை போக்கிட்டு ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கட்டும். யார? மந்தாக்கினிய ப்ரே பண்றோம், சரியா? கங்கைய, அந்த கங்கை எப்படி இருக்காங்கிறது தான் ஒவ்வொரு வேர்டும் அங்க வந்து அட்ஜெக்டிவா போறது, பெரிய பெரிய விசேஷணம் கொடுக்கிறார். எப்படி? ஸ்வச்சந்த உச்சலது அச்ச கச்ச குஹர சாதேதராம்பு சடா. மந்தாக்கினிங்கிறவன் எப்படி இருக்கான்னா, மகர்ஷிகளினுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த அந்த மோகத்தை வந்து போக்குறா, போக்கி அவ வந்து ஏன்னா அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணா மகர்ஷிகளினுடைய ஒரு மூர்ச்சாங் அந்த மோகம்ங்கிறது போயிடுமோ இல்லையோ, அது ஒண்ணு. இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா, அவளுடைய இஷ்டப்படி எல்லா இடத்துலையும் அவ பிரவகிக்கிறா. ரைட்டா? ஸ்வச்சந்த தனக்கு இஷ்டப்பட்டு உச்சலத்து அசைகின்ற அச்ச நிர்மலமான கச்சகுஹரம்ங்கிறது அந்த கரையில் இருக்கக்கூடிய குகைகள், பிரவாகம் போகிறதுனால பக்கத்தில் வந்து நிறையா மலைகள் அதனுடைய குகைகள் இருக்குமோ இல்லையோ, அதுக்கு கச்ச
ஆமா
குஹரான்னு பேர்.
ஆ
அதில் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால சாத இதர, சாத்தனா துர்பலம், துர்பலத்தை தவிர மாறுதலான அப்படிங்கிறச்சே சாத்தேத்தரான துர்பல இதரம், அதாவது பலவத்தரமாக இருக்கக்கூடிய அம்பு சட்டா ஜலத்தினுடைய தாரா. போருமா, ஸ்வச்சந்தமாக அவ அசைகிறதுனால அந்த கரையில் இருக்கக்கூடிய குகைகளில் பலவத்தாக போயிட்டு வர்றதுனால அந்த தாரா பிரவாகம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பிளெயின்ஸில் வந்து கங்கை ஓடித்துன்னா அப்படியே சைலண்ட்டாக ஸ்டில்லாக இருக்கலாம், இல்லை மெதுவாக ஓடலாம், மதுரமாக இருக்கும். வெரஸ் அந்த மலை குகைக்குள்ளெல்லாம் போய் அப்படியே அடித்து புரண்டு வர்றச்சே உங்களுக்கு வந்து அது பலமாக இருக்கும் தாராங்கிறது, ரைட்? அப்படி இருக்கான் அந்த மந்தாக்கினி. அந்த மம்பு தாரையினால் அவன் என்ன பண்ணுறான்னா, மூர்ச்சன்னு மோக மகர்ஷி விஹித ஸ்நான அன்னிகா. மகர்ஷிகள்னா ஸ்நானான்னிகம், ஸ்நானம் ஆன்மீகம் தன்னுடைய தைனந்தின நித்திய கர்மாக்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு அந்த மந்தாக்கினி. அவ எப்படி ஹர்ஷ சந்தோஷத்தோட அவ பண்றா, என்னத்தினால அந்த மகர்ஷிகளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு, மூர்ச்சன் மோக, அவளிடத்துல இருக்கக்கூடிய மோகமானது மூர்ச்சன்னு அது அப்படியே கம்ப்ளீட்டா அமுங்கி போயிடுது. அது அந்த மோகமானது தெரியாதபடிக்கு இருக்கு அந்த மகர்ஷிகள் இடத்துல. அப்பேற்பட்ட மகர்ஷிகள் சந்தோஷமாக விஹித ஸ்நான அன்னிகா, அவ செய்யப்பட்ட ஸ்நானம் நித்திய கர்மாக்களை உடைய அந்த கங்கையாக இருக்கு அந்த கங்கை. மேலும் இன்னொரு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கே, உத்யத் உதார தர்துர தரி அந்த தீர்கா தரித்திர த்ரும துரோக உத்ரேக மோகோர்மி மேதுர மதா. அப்படியே ஒரு கர்வத்தோட இருக்கா அவ, மதா மேதுர மதா அப்படின்னா அவளுக்கு வந்து எக்கச்சக்கமா ஊர்மி, அந்த அலைகள் நிறையா இருக்கு. சாதாரணமாவே கங்கைக்கு அலைகள் நிறையா இருக்கும், ஆனா அந்த கரையில வளரக்கூடிய மரங்கள், அந்த மரங்கள் வந்து இது மேல விழருது, ஏன்னா களைகள் விழும் அதுல இருந்து, ஏதாவது தொப்பு தொப்பு இல்ல மரமே வந்து அடிச்சுண்டு விழுமோ இல்லையோ, இவளுடைய ஓட்டத்துல நம்ம கங்கையினுடைய ஓட்டத்துல மரத்தை அப்படியே பேத்துண்டு வருமோ இல்லையோ, அந்த மரம் பேந்து கீழே விழுந்ததுன்னா இது எவ்வளவு ஒரு ஊர்மி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுமோ இல்லையோ அலைகள், ரைட்?
அலைகள்
ஆமா அப்படி சொல்றார். அந்த இடத்துல இன்னொன்று அந்த கரைகளில் வந்து பெரிய பெரிய தவக்கலையோட குகைகள் இருக்கு, தவக்கலையெல்லாம் வசிக்கக்கூடிய குகை இருக்காங்க, ரைட்டா? உத்யது உதார, உத்யது மேலே கிளம்புகின்ற, உதார பெருசாக இருக்கக்கூடிய, தர்துர தரி, தர்துர தவக்கலை அதனுடைய தரி பொந்து, தவக்கலையினுடைய பொந்துகள், இவைகளை கொண்ட தீர்கா, தீர்காங்கிறச்சு அந்த தட்டம், தீர்க்கமான நல்ல நீண்ட ஒரு தட்டம் கொண்டவளாக இருக்கா. ஓகே, அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன, அதரித்ர குறைவாக இல்லாத ஏராளமான த்ரும மரங்கள் அதனுடைய துரோக, துரோகன வெட்டுதல், அந்த வெட்டுதலினால் உத்ரேக மேலே கிளம்பின மகா ஊர்மி ஒரு பெரிய அலைகளினுடைய மேதுர, மேதுரம்ங்கிறது வந்து மேதுரம் அதான் வந்து மேதுரம்னா ஒரு புஷ்டியான ஒரு மதம், ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, ஏராளமான கர்வம் கொண்ட மந்தாக்கினி. அவள் உங்களுடைய வகா, உங்களுடைய மந்ததாம் மந்த புத்தியை அன்ஹாய பித்யாது, அந்த அன்ஹாயன்னா வந்து இம்மிடியட்டான அர்த்தம், ஜடிதி ஜடிதி பித்யாது, இம்மிடியட்டா உங்களுடைய மந்தத்தனத்தை போக்கட்டும். இப்போ இதுல என்ன நம்ம பார்த்துட்டோம், ரசமும் இல்லை, அந்த ஒவ்வொரு அட்ஜெக்டிவுக்கும் ஏதாவது ஒரு அழகான இதுவா இருந்தாலாவது பரவாயில்ல, ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுக்கக்கூடியவளா இருக்கணும். விரும்பினா அவளுடைய ஃபோர்ஸ் ஆஃப் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், இல்லையா? ஃபோர்ஸாக வர்றதுங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தவிர, மந்த புத்தியை போக்குறதுங்கிறதுக்காக வேணால் ஃபோர்ஸ். பட் நமக்கு மேலோங்கி நிற்கிறது இந்த இடத்துல என்னன்னா அனுப்பிராசம் தான் தெரியுது. என்ன அழகா வந்து வார்த்தைகளை இப்படி கோர்வையா போட்டிருக்காரு, அப்படிதான் தோன்றது. ஆனா இத வந்து காவியங்களுடைய பிரிவினையில பார்த்தோம்னா இதுக்கு வந்து அதம காவியம்னு பேரு. ரொம்ப உத்தம காவியம்னு எடுத்துட்டோம்னா எதுல வந்து ரசமானது துவனியா தெரியறதோ, எனக்கு வாச்சியார்த்தம் முக்கியம் கிடையாது, ஆனா துவனி தெரியணும், அதுதான் உத்தமமான காவியம். எது நம்ம மனசுல நின்றுட்டு இருக்கோ அதுதான் உத்தமமான காவியம். அடுத்தது பார்த்தோம்னா வெங்கியார்த்தமும் நன்னா இருக்கு, ஆனா வாச்சியார்த்தம் வெங்கியார்த்தத்தை விட இன்னும் அழகா இருந்ததுன்னா அது குணிபூதம், அது ரெண்டாவது கேட்டகரி. இந்த அதம காவியம்ங்கிறது என்னன்னா வேர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் ஓன்லி டு த வேர்ட்ஸ், இதுக்கு சப்த சித்திரம்னு பேரு இந்த காவியத்துக்கு. நமக்கு என்னவோ ஆனா பார்த்தா ரொம்ப நன்னா எழுதியிருக்காருன்னு தோணும். ஆமா, ஆனா காவியத்தை பொறுத்தவரையில் இது வந்து அதம காவியம்னு கிளாஸிஃபை பண்ணிடுவா. ஓகேயா? ஆமா, கீழே படிச்சேன்னு பாருங்க. இந்த ஸ்லோகம் புரிஞ்சதோ இல்லையோ உங்களுக்கு?
புரிஞ்சது.
ஸ்வச்சந்தன் இருக்கணும், இன் நகாரம். ஸ்வச்சந்தம்னு சொல்றோமோ இல்லையோ, யதேச்சையா போகிறது. இதுல வந்து அந்த மஹோர்மி அதுவும்
அது மாத்தின்ட்டேன், அது மாத்தின், அது நீங்க படிச்சே மாத்தின்ட்டேன், இதுதான் வந்தது.
ஆமா, அது ஸ்வச்சந்தன்னு போட்டுக்கணும். ஓகேயா?
இது மேல படிக்கிட்ட
படிங்க கீழ அந்த லைன்.
அனுப்ராசம்
இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு விதமான ரச அனுபூதி இல்ல, இத உடச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே பெரும்பாடா இருக்கே இந்த ஸ்லோகத்தை. அதுக்கப்புறம் தானே நமக்கு வந்து இதுல இருந்து இதுலயே நமக்கு வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். அலங்காரம் இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல நமக்கு, ஆனா அந்த ரசபரமாக இருந்தாதான் நமக்கு தேவை அது. ஓகேயா? உத்தம காவியமா அதை எடுத்துக்கணும். அடுத்தது இப்ப எடுக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா அர்த்த சித்திரம்னு பேரு. அர்த்தம் அழகா இருக்கு, ஒரு ஒரு டிஃபரெண்டா இருக்கே தவிர, இதனால ரச அனுபூதிய வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திடுறதுங்கிறார். இதுவும் அதம காவியத்துலதான் வரப்போறது. இந்த அடுத்த இதுவும் நமக்கு வேணுங்கிற ரசமானது மேலோங்கி இல்லாத அமுங்கி போயிடுறது. ஸ்புடம் அலங்காரம் பண்ணா அழகா இருக்கலாம், அதுக்கு மேல வேற எதுவும் இல்லாதுல அப்படிங்கிற.
வினிர்கதம் மானத மாத்ம மந்திராபவத் ஜிபஸ்ருத்ய எதிர்த்தயாபியம் சசம்பிரமேன் சசம்பிரமேந்திர துத்தபாதிர்
துருதபாதி
தார்கள துருதபா துருதபாதித அர்கலவ
அர்கலா
அர்கலா நிமீலிதாக்ஷீவ பியா அமராவதி.
வினிர்கதம் மானதம் ஆத்ம மந்திராது பவதி உபஸ்ருத்ய யதிர்ச்சயா அபி யம் ச சம்பிரம இந்திர த்ருத, அது த்ர இருக்கணும், த்ருத பாதித அர்களா நிமீலித அக்ஷி இவ பியா அமராவதி. இது வந்து ஹயக்ரீவ வதனுட்டு காஷ்மீர போயிட்டு ஒருத்தர் எழுதின இதில் இருக்கு, ட்ராமாவில் இருக்குது, நாடகத்தில். ஹயக்ரீவங்கிற ஒரு ஹயக்ரீவர் வெள்ள கிளம்புறார். ஹயக்ரீவன்கிறது வந்து மானத அந்த ராட்சசன். ஹயக்ரீவங்கிற ஒரு ராட்சசன் வந்து வெளியில வீட்டை விட்டு வெளியில கிளம்பின உடனே பயத்துல அவனுடைய மாளிகையிலிருந்து அவன் கிளம்பியிருக்கான். இன்னும் வந்து எங்கேயும் வேற எங்கேயுமே இன்னும் நகரல. அதுக்குள்ளேயே இந்திரனுக்கு பயம் ஏற்பட்டு அவன் வந்து அமராவதியினுடைய நகரத்துக்கு வந்து அந்த அர்கலம் இருக்கே, அந்த பூட்டு இருக்குமோ இல்லையோ வாசல்ல, பெரிய ஒரு பூட்டு இருக்குமே கோட்டை வாசல், அந்த கோட்டை வாசலை வந்து பூட்டு போட்டு மூடிப்டானா. அது எப்படி இருந்தது பார்க்கறதுக்குன்னா, அமராவதி வந்து அமராவதிங்கிற நகரம், அமராவதி இந்திரனுடைய ஒரு புரி, அந்த இந்திரபுரிக்கு வந்து பயம் ஏற்பட்டு அப்படியே கண்ணை மூடின்ட்ட மாதிரி இருந்ததுதான். இதில் நமக்கு தேவை என்ன அப்படின்னா, வீரரசம்ங்கிறது தெரியணும், ஆனால் அந்த வீரரசம் தெரியல பெருசாக இதில். இப்போ இந்த இந்த வேர்ட்ஸில் தான் வந்து ஒரு ஜாலமாக இருக்கே தவிர, அர்த்தத்தில் ஒரு அழகு இருக்கே தவிர, ரசத்தினுடைய ஒரு பிரமாதமான ஒரு உத்கர்ஷம் இல்லைங்க. ரசம் மேலோங்கி நிற்கணும், அதுதான் முக்கியம். உத்கர்ஷமாக இருக்கணும். ரசம் தெரியறதா இருக்கலாம், பட் த ரசம் டஸ் நாட் ஹாவ் எனி பியூட்டி இன் திஸ். எப்படின்னு வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம், புரியும் உங்களுக்கு. மானதம் விநிர்கதம் உபஸ்ருத்ய அமராவதி பியா நிமீலித அக்ஷி இவ பவதி. ஓகேயா? அமராவதி, அமராவதிங்கிற தேவபுரி, ச சம்பிரம பரபரப்புடன் இந்திர இந்திரனினால் த்ருத வேகமாக பாத்தித வீழ்த்தப்பட்ட அர்களா, பூட்டை உடையவளான அமராவதி, நிமீலித அக்ஷி இவ கண்ணை மூடிக்கொண்டவள் போல், பியா நிமீலித அக்ஷி இவ, பியா பயத்தினால் நிமீலித அக்ஷி இவ மூடிக்கொண்ட கண்களை உடையவள் போல் பவதி ஆகிறாள். அந்த அந்த பூட்டை போட்டு கதவை மூடிட்டதுனால அப்படியே பயம் வந்தால் எப்படி கண்ணை மூடின்றோமோ அந்த மாதிரி இருந்து தான் அந்த நகரம். ரைட்டா? எப்போ இது? எதிர்ச்சையா, இந்த அந்த அசுரன் வந்து கிளம்பணும், போருக்கு கிளம்பணும்னு கிளம்பலை, சாதாரணமாக அவன் ஏதோ வந்து ஊரை சுற்றி பார்க்கறதுக்குள்ளே கிளம்பியிருக்கலாம் வெளில. அதனால் அதுதான் போடுற எதிர்ச்சையா, அபி எதிர்ச்சையா, ஏதோ தெய்வவசாத்து அவன் வெளில கிளம்பினான். யாரு? விநிர்கதம் வெளிக்கிளம்பின மானதம். மானதகாங்கிறது அந்த ஹயக்ரீவன் ரூபம், அந்த ராஜா ஹயக்ரீவனுங்கிற அந்த ராஜா அசுரன் வந்து மானதகா, மானதகான சத்ருக்களுடைய மானத்தை உடைக்கக்கூடியவன், அல்லது மித்ரனுக்கு மானத்தை கொடுக்கக்கூடியவன், அப்படி மானதகான்னு. அப்பேற்பட்ட அந்த அரசன் ஆத்ம மந்திராது தன்னுடைய வீட்டிலிருந்து எதிர்ச்சையா அபி ஒரு ஒரு எதேச்சையாக கிளம்பினா அப்படின்னு, விநிர்கதம் யம் ஸ்ருத்வா உபஸ்ருத்ய, எந்த ஒரு ராஜாவை பற்றி வெளிக்கிளம்பினான் என்று எதிர்ச்சையாக கேட்டவுடனே உபஸ்ருத்ய என்னாச்சு? ச சம்பிரம இந்திர த்ருத பாதித அர்களா அமராவதி பியா பயத்தினால் நிமீலித அக்ஷி இவ கண்ணை மூடிக்கொண்டவள் போல் பவதி ஆகிறாள். இப்போ இந்த இடத்துல நிமீலித அக்ஷி இவன் இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டவள் போல்னு இருக்கு. அதுக்கு என்ன? அது வந்து உத்ப்ரேக்ஷ அலங்காரம். ஒரு ஒரு நகரம் வந்து கண்ணை மூடிக்குமோ? மூடிக்காது
பிடிக்காது
இல்லையா?
பிடிக்காது
ஆனா மூடிண்டா மாதிரி இருக்குன்னு சொல்றோமோ இல்லையா அந்த இடத்துல, அது உத்ப்ரேக்ஷா. பிகாஸ் வி ஆர் ஃபேன்சிங் தட், இட் இஸ் கால்ட் அ பொய்டிக் ஃபேன்சின்னு பேரு உத்ப்ரேக்ஷா அலங்காரத்துக்கு. அது நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு சம்பாவனாங்கிறத வந்து கொடுக்குறோம். அங்கே வந்து அது கண்ணை மூடிண்டா மாதிரி இருக்குன்னு சொல்றோமே, அது உத்ப்ரேக்ஷா அலங்காரம். இப்போ இந்த உத்ப்ரேக்ஷா அலங்காரம் வந்து எனக்கு வேணுங்கிற அந்த வீர ரசத்துக்கு எனக்கு உத்கர்ஷமா இல்லை, அதை போஷிக்கிற மாதிரி இல்லை. இங்க இங்க எங்க நமக்கு வீரரசம் இருக்கு? அவன் கிளம்பினாங்கிறது தெரியுது, இது கண்ணை
கொஞ்சம் பயந்த மாதிரி
மூடிண்டுது,
தான்
பயந்த மாதிரி இருக்கே தவிர அந்த அசுரனுடைய வீரம் தெரியல இங்க.
இருக்கு.
அதே பயம்ங்கிறதும் வந்து உங்களுக்கு பீதிங்கிறது ஏற்படல. இந்திரன் வந்து மூடிப்டான் அமராவதியன்னு சொல்றாரு தவிர, இந்திரனுடைய பயத்தை டிஸ்கிரைப் பண்ற மாதிரியும் ஒரு பயானக ரசமும் இல்லை இங்க நமக்கு. ரைட்டா? ஸோ உங்களுக்கு அந்த உத்ப்ரேக்ஷா அலங்காரம் எந்த ஒரு வீரரசத்தையோ இதையோ போஷிக்கிற மாதிரி இல்லைங்கிறது பாயிண்ட். அதனால இதை வந்து அர்த்த சித்திரம்னு சொல்லி இதை அதம காவியத்தில் சொல்றோம். அலங்காரம் இருக்கு, அலங்காரத்தில் ப்ராப்ளம் இல்லை. ஓகேயா? அலங்காரம் இருந்தாலும் அது ரசத்தை போஷிக்காததுனால அதை வந்து காவியம்னு சொல்ல முடியாதுங்கிறார். இத்யத்ர
உபாத்தஹ உத்ப்ரேக்ஷாலங்காரஹ ரசாதிரூபஸ்ய அர்த்தஸ்ய உத்கர்ஷகாஹ நஹ பவதி அதஹ இதம் ஞாதும் சக்யதே யத் அலங்காராஹ சர்வதா ரசோத்கர்ஷதாம் ந பஜந்தஹ இதி
பஜந்தே இதி. அப்படி வரணும். அதாவது அது சந்தியில் அது மாறுறது. ஸோ இது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும்னா, அலங்காரங்கள் எப்பொழுதுமே அலங்காரம் இருக்கும், ஆனால் அந்த அலங்காரம் வந்து ரசத்தை வந்து தூக்கி விடுற மாதிரி இருக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இல்லை, சில சமயம் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அந்த அந்த எந்த இடத்துல அலங்காரம் வந்து நமக்கு ரசத்தை உத்கர்ஷம் பண்ணுற மாதிரி இருக்கோ, தூக்கி விடுற மாதிரி இருக்கோ, அங்கே தான் நமக்கு தேவைங்கிறது.
அத ஏவோக்தம் அனலங்கிருதி புனக்வாபீதி அத்தாபி ஸ்புடத்வாபாவ ஏவ அர்த்தம் அத ஸ்புடதையா கஷ்டித் அலங்காரம் ந ஸ்யாத் சேதபி காவியதா சித்தி.
இப்போ இதில் வந்து இந்த அத்தா ஸ்புடதையா கஷ்டித் அலங்காரம் ந ஸ்யாத் சேத், வெளிப்படையாக நமக்கு அலங்காரம் இருக்கலாம், ஆனால் அந்த அலங்காரம் வந்து ரசத்தை கொடுக்கணும், ரசத்தை கொடுக்கலைன்னா எனக்கு அது காவியமாக நான் வந்து கன்சிடர் பண்ணலங்கிறார் மம்மட்டர். அப்போது ஸ்புடமாக அலங்காரம் இல்லாட்டியும் சில காவியங்களுக்கு சில ஸ்லோகங்களுக்கு காவியத்துவம்ங்கிறது சித்திக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்குறார் இந்த யஹ் கௌமாரஹரஹாங்கிறது.
யஹ் கௌமாரஹரஹ சயே சயேவ ஹி வரஸ்தா ஏவ சைத்ரக்ஷபா ஸ்தேஜோன் மீலித மால மாலதி சுரபயா பிரௌடாஃப் கதம்ப கதம்பா நிலாக சாச்சைவாஸ்மி ததாபி தத்ர சுரதவ்யா சுரத சுரத வியாபார லீலாவிதௌ ரேவா ரோதசி வேதசி தருதலே சேத சமுத்கண்டதே.
இந்த ஸ்லோகம் என்னன்னா, பெருசா ஒரு அலங்காரம் வந்து ஸ்புடமா இல்லை, கிளியரா வந்து நமக்கு இந்த அலங்காரம் இப்போ உப்புமா உத்பிரேக்ஷா சொன்னோம் அந்த இடத்துல நிமீலிதாட்சி இவ அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்ச மாதிரி, இந்த ஸ்லோகத்துல எந்த விதமான அலங்காரமும் கிடையாது, ஆனா ரசம் மேலவங்க இருக்க போறது. ரைட், இதுல வந்து நவரசங்களில் முதல் ரசமான ஸ்ருங்கார ரசம், அந்த ஸ்ருங்கார ரசம்ங்கிறது ரெண்டு வகைப்படுறது, ஒன்று சம்போக ஸ்ருங்காரம், இன்னொன்று விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு. சம்போக ஸ்ருங்காரம்ங்கிறச்சே நாயிக்காவும் நாயக்கனும் சேர்ந்து இருக்கிறத டிஸ்கிரைப் பண்ணிட்டுன்னா, அந்த ரசத்தை வந்து மேலோங்கி சொல்கிறதுங்கிறது சம்போகம், அவளுடைய யூனியனை டிஸ்கிரைப் பண்ணுறது. வெரஸ் விப்ரலம்பம்ங்கிறச்சே அவ விரகத்தில் இருக்கக்கூடிய விஷயம், என்னென்னலாம் டிஸ்கிரிப்ஷன், எப்படி நாயக்கன் அனுபவிக்கிறான் விரகத்தை அப்படிங்கிறது இருந்ததுன்னா, அதில் ரசம் எனக்கு அந்த அந்த விதமான ஒரு ஒரு லவ் சென்டிமெண்ட் எனக்கு மேலவங்க இருந்ததுன்னா அதுக்கு விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு பேர். ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா ஸ்ருங்காரம் தெரியறது உங்களுக்கு வந்து ரெண்டுமே இருக்கும், அதில் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு பெண்ணு வந்து ஒரு நாயிக்கா ஒருத்தனை ஆசைப்பட்டா, ஒரு அவனோட வந்து சேர்ந்து இருந்தா ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அவன் தான் வரனா ஆயிருக்கான். ஓகே, ஸோ யஹா கௌமாரஹரஹா தட் பர்சன் ஹூ டுக் அவே மை வர்ஜினிட்டி, அந்த கௌமாரம்ங்கிற என்னுடைய இன்னசென்ஸை வந்து போக்கடிச்ச எவன் இருந்தானோ, முன்னாடி ஒரு அந்த ரேவா ரோதசி அந்த நதியினுடைய கரையில் யாரோட நான் சேர்ந்து இருந்தேனோ அவன்தான் இப்போ வரன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சைத்திர மாசத்து இரவு நேரமும் அதே மாதிரி தான் இருக்குது, அதே போல் மாலதி புஷ்பங்களுடைய சுரபி அந்த வாசனையும் அதே மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு. That is, she is reminiscing. Okay. கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து இருந்தப்போ என்னென்னலாம் அனுபவிச்சோமோ அதே சிச்சுவேஷன் இப்பவும் இருக்கு, மனுஷனும் அதே தான், யாரோட கூட எந்த நாயகனோட கூட அன்னைக்கு இருந்தாலோ அதே நாயகன் தான் இன்னைக்கு கல்யாணமாயி அவன் வந்து இருக்கான். ஆனால் மனசு என்னன்னா அந்த நாட்களை தேடி போகிறது, அன்னைக்கு அனுபவிச்ச அந்த சுகத்தை தேடுறது. தட் இஸ் இட் இஸ் அ நாஸ்டால்ஜியா, அதாவது தேகினோ திவசாகதாங்கிற மாதிரி. அது அன்னைக்கு நம்ம அனுபவிச்ச அது அது வேற தானே, இன்னைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஸா இருப்பா, இன்னைக்கும் உட்காந்துட்டு அந்த அந்த டீ கடையில உட்காந்துட்டு டீ குடிச்சுட்டு இருப்போமா இருக்கும், ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாத அந்த காலேஜ் டேஸ்ல அங்க உட்காந்துட்டு அந்த டயத்தை தானே நம்ம திருப்பி திருப்பி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, என்ன அது அப்போ அனுபவிச்ச அனுபவம் வேற இல்லையா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த சென்டிமெண்ட் தான் இங்கே இந்த ஸ்லோகத்துல. ஓகேயா, ஸோ யஹா எவன் கௌமாரஹரஹா இன்னசென்ஸை போக்கினானோ அவன், சயேவ ஹி வரஹா அவன் தான் இன்னைக்கு கணவனாக இருக்கான், தாயேவ சைத்ரக்ஷபாக, அன்னைக்கு அனுபவிச்ச அந்த சைத்திர மாசத்து க்ஷபாக இரவுகள் நேரம்தான் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு அனுபவிச்சவைகளே தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த இரவு நேரமாகவும் இருக்கு. தேச்ச உன்மீலித மாலதி சுரபயா, உன்மீலித மலர்ந்து இருக்கக்கூடிய மாலதி புஷ்பங்களினுடைய சுரபயா, சுரபி அந்த வாசனையை கொண்ட ப்ரௌடாக, ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய, ப்ரௌடம்னா காடமான இது, கதம்ப அணிலாக, கதம்ப புஷ்பத்தினுடைய, கதம்ப புஷ்பத்தினுடைய வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு அணிலாக காற்றுகள், தே அணிலாக, அந்த அணிலாக காற்றுகளுக்கு பாக்கி ரெண்டும் அட்ஜெக்டிவாக போகுது. ஓகேயா? ஸோ அதே காற்றுகள் தான் இன்னைக்கு அந்த கதம்ப புஷ்பத்தினுடைய சுரபியும் இருக்கு, மாலதி புஷ்பம் அப்படியே புதுசாக மலர்ந்த மாலதி புஷ்பத்தினுடைய சுரபிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ப்ரௌடமான ஒரு ஒரு காத்தாக இருக்கு. ப்ரௌடம்னா நல்ல பியூட்டிஃபுல் ப்ரீஸ்னு அர்த்தம். ஓகேயா? அந்த ஒரு ப்ரீஸும் இருக்கு. சா சைவ அஸ்மி, நான் மாறிட்டேனா? இல்லை, நானும் அதே பொண்ணு தான். சா சைவ அஸ்மி, அதே பொண்ணு தான் நானும். ததாபி, ஆனாலும், இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்த பொழுதிலும், தத்ர அங்கு, எப்போ, ரேவா ரோதசி, ரேவாங்கிற நதியினுடைய ரோதஸ் கரை, அந்த ரேவா நதியினுடைய கரையில், வேதசி தருதலே, வேதசிங்கிற ஒரு மரம் இருக்கே, அதாவது மூங்கில், மூங்கில் மரங்களுடைய தலே, அதனுடைய கீழே அடிவாரத்துல, மூங்க புதர்ல வச்சுக்கோங்களேன், அந்த பிரதேசத்துல சுரத வியாபார லீலா விதௌ, சுரத வியாபாரம் அந்த யூனியன், ரெண்டு பேருக்கும் உண்டான சம்போகம், அந்த லீலா விளையாட்டுகள் என்கிற விதௌ, அந்த ப்ராசஸ் இருக்கே அந்த மனசுல, அந்த சமயத்துல சேதகா சமுத்கண்டதே, என் மனசு ஏங்கிறதுங்கிற அந்த ஒரு டயத்துல என்ஜாய் பண்ண அந்த சம்போகத்துக்கு என்னுடைய மனசானது ஏங்கிறது, சமுத்கண்டதே, ரைட்? சோ இந்த இடத்துல என்ன விபாவனா விசேஷோக்தின்னு ரெண்டு அலங்காரம் சொல்ல போற, வேணும்னா ட்ரை பண்ணி நம்ம சொல்லலாம். அதாவது இந்த விபாவனா விசேஷோக்திங்கிறது என்ன அலங்காரம்னா, காரியம் இருந்து, சாரி, காரணம் இருந்து காரியம் ஏற்படல, காரியம் காரணம் இல்லாட்டியும் காரியம் ஏற்படுறது, காரியகாரண பாவம்ங்கிறது இருக்கும் இல்லையோ. ஒரு ஒரு காரணம் இருந்தா காரியம் ஏற்பட்டுரும், காரணம் இல்லைன்னா, மண்ணுன்னு இருந்ததுன்னா குடங்கிறத பண்ணலாம், மண்ணு இல்லைன்னா குடம் பண்ண முடியாது, பானையை பண்ண முடியாது, அதுதான் காரியகாரண பாவம்னு பேரு. இப்போ இந்த மண்ணு இருந்தும் குடம், அது பானை ஆகல, மண்ணு இல்லாட்டியே பானை ஏற்பட்டு கொடுத்தும் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். அது வந்து என்னன்னா, நியாய மதத்துல அதுக்கெல்லாம் வந்து தோஷம்னு சொல்லிடுவா, வியபிச்சாரி பாவ அதெல்லாம். ஓகேயா? அது நமக்கு வந்து அன்பய வியபிச்சாரி, வியதிரேக வியபிச்சாரின்னு சொல்லி அவ வந்து அதை தப்புன்னு சொல்லிடுவா. வெரஸ் காவியத்துல அதை வந்து அலங்காரமா சொல்றோம், அது ஒரு அழகு, ரைட்? அதே நாயகன் இருந்தாலும் இன்னைக்கு என்னுடைய மனசு வந்து ஆவலோட இருக்கு, ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு, நடக்கலையேன்னு ஒரு வருத்தத்தோட இருக்குன்னு சொல்றாளே, காரணம் இருந்தும் காரியம் இல்லை இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு அலங்காரம் வேணும்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து புகுத்தலாம். ஆனால் ஸ்புட்டமாக நமக்கு தெரியறது என்ன, ரசம் தானே இங்க, அந்த ஸ்ருங்கார ரசமோ, அந்த
அந்த விசேஷ விசேஷோக்தி விபாவனா சொல்லிருந்தீங்க,
கரெக்டா? அந்த ரெண்டுமே வந்து ஒன்னு காரியம் இருந்து, காரணம் இருந்து காரியம் ஏற்படல, இன்னொன்னு காரணம் இல்லாமலேயே காரியம் ஏற்பட்டுடுத்து, ரைட்டா? அப்படி இங்க வந்து அதே வரந்தான், அதே நான் தான்னுட்டு இத்தனை காரணங்கள் இருந்தும் மனசு வந்து அன்னைக்கு நடந்த சம்போகத்துக்கு தான் வந்து எதிர்பார்ப்பா இருக்கே தவிர, இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு உண்டான எல்லா விதமான காரணங்களும் இங்கே இருந்த பொழுதிலும் காரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, ஆனந்தம்ங்கிறது ஏற்படலைங்க அப்படின்னு சொல்கிறா பார்த்தேலா. இப்படின்னு வேணால் நான் ட்ரை பண்ணி அதை வந்து விபாவனா விசேஷோக்தின்னு வேணால் நான் ஒட்ட பார்க்கலாம், ரைட்? ஆனாலும் அங்க வந்து ஸ்புடமாக நமக்கு தெரியறது என்னன்னா, அந்த அலங்காரத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ருங்கார ரசத்தினுடைய அனுபூதி இருக்கா இல்லையா, ரைட்? அதுதான் முக்கியம் நமக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு தான் நம்ம வந்து உத்தம காவியம்னு சொல்றோம். அப்போ அனலங்கிருதி புனக்வாபி, புனக்வாபி எங்கேயாவது சில இடங்கள்ல அலங்காரம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காரிகாவனுடைய எக்ஸ்பிளனேஷன். கீழ்படிங்கோது
அத்த எதபி விபாவன ததா விசேஷோக்தி இது அலங்காரத்வயம் சமர்த்தயிதும் சக்யதே ததாபி தயோஹ ஸ்புடத்வா பாவாத் அனலங்கிருதித்வம் ஸ்வீகர்த்தும் சக்யதே.
ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு ரெண்டு அலங்காரத்தை புகுத்து சமர்த்தனம் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸ்புடமாக இல்லை, டைரெக்டாக இட் இஸ் நாட் கிளியர் இல்லையா. கிளாரிட்டியோட நமக்கு வந்து இந்த அலங்காரம் இது ஹம்சீவ கிருஷ்ணதே கீர்த்தி ஸ்வர்கங்காம் அவகாகத்தேங்கிறார் இவங்கிறது உபமா அங்கே போட்டு கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கிளாரிட்டியோட இங்கே அலங்காரம் தெரியாததுனால தான் ஸ்புடத்துவ அபாவாது அனலங்கிருதித்வம் சீக்கிரத்தும் சக்கியதே, இங்கே அலங்காரம் இல்லைன்னு வேணால் சொல்லிக்கலாங்கிறார். ரைட்டா, இப்போ ஒவ்வொரு பதத்தையும் விசாரம் பண்ணுறார். அதோஷௌ இது பதசிய லக்ஷணே சன்னிவேசன அனர்ஹதா அப்படின்னு அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கிறார். அதில் என்னென்னா, தது அதோஷவு சப்தார்த்தோ சகுணவு அனலங்கிருதி புனக்வாப்பிங்கிற இடத்துல அதோஷவுங்கிற வேர்டு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, தேவையே இல்லை அந்த வேர்டு அப்படிங்கிறதுக்காக விஸ்வநாதர் இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறார். ஓகே,
இன்மேன் இவரோட கண்டனம் கண்டனம்
கண்டனம். ஆமாம்,
சரி. அதோஷோ இதி பதஸ்ய லக்ஷணே சன்னிவேஷன ஆர்
சன்னிவேஷன அனர்ஹதா, அனர்ஹதானா அதுக்கு அருகதை இல்லை, அதை சேர்க்கறதுக்கு அருகதை கிடையாது. இட் இஸ் an unnecessary part in that லக்ஷணம்.
சன்னிவேஷன அனர்ஹதா அஹித்த நிர்பணே விஸ்வநாதாச்சாரியா காவிய லக்ஷண நிரூபணாத்மாக்கு
பூர்வாச்சாரியாணாம் காவிய லக்ஷணேஷு தோஷான் உத்பாவயதி தத்ர பிரதமம் தாவத் ஆச்சாரிய மம்மட பட்ட விரச்சிதம் காவிய லக்ஷணம் பராமரிஷதி லக்ஷணே சப்தார்த்தயோ விசேஷண ரூபேண தத்தே அதௌஷௌ இதி பதே கதம் லக்ஷணே சன்னிவேஷன யோக்யதா நாஸ்தி இது யுக்திபூர்வகம் விசாரயதி நதோஷஹ யயோஹோ தௌ அதோஷௌ இத்யஸ்ய விக்ரஹஹ ஞங்கஸ்தி நேதி ஞங்கஹா ஷட்டர்த்தாஹ வித்யந்தே.
நஞ்ஞ நஞ்சுங்கிறது வந்து என்னன்னா நய்ய, நய்ங்கிறது வந்து ந அதனுடைய வேர்டு, அதுதான் நஞ்சுங்கிறது ந. ஓகே, தட் இஸ் ந தோஷா அதோஷஹான்னு சேர்க்கறச்சு அந்த நய்ங்கிறது தான் நாக்கு பதில சேர போறது. அந்த நய்ங்கிறது இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து ஆறு விதமான அர்த்தங்கள் இருக்கு அந்த நயக்கு. ஓகே, அது என்னன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் ஃபர்ஸ்ட்.
தத் சாதிருஷ்யம் ததன்யத்வம் ததல்பத்வம் விரோதிதா அப்ராஷஸ்தியம் அபாவஸ்த ஞங்கர்த்தாஹ ஷட் பிரகீர்த்திதாஹ இதி.
சோ நய நஞ்சுக்கு வந்து ஆறு விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு இதுல நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. அதாவது சாதிருஷ்யம்னா சாதிருஷ்யமாக நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னா அப்ராமணஹாங்கிறது இருக்குது. அப்ராமணஹான என்ன, பிராமணன் இல்லை அப்படின்னு அபாவம் கிடையாதது. யாரோ ஒருத்தனை பார்த்து அவன் அப்ராமணன் அப்படின்னு சொன்னால் இட் டசன்ட் மீன் தட் ஹீஸ் அது ஆக்சுவலி சாதிருஷ்யம்னு அர்த்தம், பிராமண சதிருஷகா இத்தியர்த்தா அப்ராமணஹா. அல்லது அனிக்ஷுஹு ஷரஹாங்கிறோம், இக்ஷுவை போல இருக்கக்கூடிய அதாவது கரும்பை போல இருக்கக்கூடியது அப்படிங்கிறோம். அனிக்ஷுஹு அப்படின்னா கரும்பு இல்லாததுன்னு இல்லை, கரும்பை போல இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி கான்டெக்ஸ்டுவலாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனுடைய அர்த்தம். இன்னொன்று அந்நியத்வம்ங்கிறோம், அப்போ அகட்டஹா பட்டஹா அப்படிங்கிறச்சு கடத்தை தவிர வேறதாக இருக்கு பட்டம், இட் இஸ் எ டிஃப்ரெண்ட். இன்னொன்று அனுதரம்ங்கிறோம், பெண்ணுக்கு வந்து ஒரு அனுதரா தன்வி அப்படிங்கிறோம், தருணி அப்படிங்கிறச்சு வயரே இல்லாதவள்னு அர்த்தமா, இடுப்பே இல்லாதவள்னு அர்த்தமா, இல்லை இடுப்பினுடைய அல்பத்துவம்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே, அது அந்த அனுதராங்கிறது ந உதரா அனுதரா தானே, அந்த நஞ்சுக்கு அங்கே போடக்கூடிய நஞ்சுங்கிறது நய்ங்கிறது அவ்யயம், அந்த நை அவ்யயம் வந்து சமாசத்துல சேர்றச்சு இந்த மாதிரி அர்த்தங்கள்ல சேரலாம். விரோதம் அசுரஹா சுரஹா, எதிரி தேவர்களுடைய எதிரிங்கிறதுக்காக ந சுரஹா அசுரஹா இல்ல, சுரர்களுடைய தேவர்களுடைய விரோதிங்கிறதுனால அசுரஹான்னு சொல்றோம். ஸோ விரோதிதாவும் அதுக்கு அர்த்தம். அப்புறம் அபாவம்ங்கிறது தான் நமக்கு வந்து தெரிஞ்ச மீனிங், எப்பவுமே அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இல்லாதது அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல வந்து தோஷம்ங்கிறதுக்கு தோஷ அபாவம், தோஷம் இல்லாத தன்மைன்னு எடுத்துக்க போறார் முதல்ல,
இல்லையா.
அப்புறமா அது வந்து தோஷ அல்பத்துவம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சில பேர் வந்து அதை தே கேன் எக்ஸ்பிளைன் இட் லைக் தட், ஆனாலும் கிடையாதுன்னு வந்து திருப்பியும் விஸ்வநாதர் ஆர்கியூ பண்ணுவார். நம்ம ப்ராப்ளமே என்னென்னா, இப்போ விஸ்வநாதரை பொறுத்தவரையில் சாகித்ய தர்ப்பணம்ங்கிறது நம்ம ஆலங்காரிக்கா லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இவர் தான் கடைசியில் வந்தவர். அதனால ஹி ஹஸ் டேக்கன் இட் அப்பான் ஹிம்செல்ஃப் டு ரெஃப்யூட், அதாவது இருக்கிற எல்லா பூர்வாச்சாரியால் எல்லாரையும் சொல்லிட்டு அதை வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறது அவருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் எடுத்துட்டு இருக்கார் நிறையா இடங்களில். அதனால சில இடங்களில் வந்து குழப்பின்ண்டே இருக்கும், பட் நம்ம கிளாரிட்டியோடு இது இவாளோட பட்சம், அதை இவர் ரெஃப்யூட் பண்ணுறார் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நம்ம நோட் பண்ணி வந்துடணும், ஓகேயா. பட் இது இந்த பார்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு.
என்ன அர்த்தம் வரும்
அப்போ? பிரசஸ்தி, பிரசஸ்தின்னா வந்து புகழ்பெற்றதாக இல்லை. ஆக்சுவலி அந்த அப்ராமணகாங்கிறத அப்ராசஸ்தியம்க்கு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதாவது அபாப்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாபம் அபாப்மாங்கிறச்சே பாபத்தை செய்யாதவன் அப்படின்னு சொல்றச்சே, பாபம் அவனுக்கு ஒரு ஒரு பிரசஸ்தியே இல்லை. அப்போ தெர் இஸ் நோ நோபடி நோஸ் ஆஸ் டு வெதர் ஹி ஹேஸ் பெர்ஃபார்ம்ட் ஏ பாபம் ஆர் நாட். யாருக்கும் தெரிஞ்சு அவன் பாபம் பண்ணலப்பா, அதனால அபாப்மான்னு சொல்றோம். அதனால பிராசஸ்தியம் அந்த இடத்துல வந்துடுறது, ஓகேயா. சி பாபமே பண்ணலைன்னா யாருக்கும் தெரியாத பாபம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ. அதனால அங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் கான்டெக்ஸ்டுவலி நம்ம அதை புரிஞ்சுட்டு வரணும். இது டெஃபினட்டா பாபமே இல்லைன்னு கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது, அபாவம்னு சொல்ல முடியாது அபாப்மாங்கிறச்சே. வேணா பெருமாளுக்கு சொல்றச்சேயோ இல்லைன்னா பரமேஸ்வரனுக்கு சொல்றச்சே சொல்லலாம், ராமனுக்கு சொல்றச்சே சொல்லலாமா இருக்கும், பாபமே பண்ணாதவன் இல்லை தெரியாது. ஆனா இப்போ ஏதோ ஒரு ராஜாவுக்கு சொல்றோம், இல்லை ஒரு முனிவருக்கு சொல்றோம், ரிஷிக்கு சொல்றோம் அப்படின்னா அபாப்மானா பிரசஸ்தி இல்லை, யாருக்கும் தெரிஞ்சு அவர் பாபம் பண்ணல அப்படின்னு ஒன்னா
எடுத்துக்கலாம்.
ஆமா பாசிபிள், பாப்புலரா யாருக்கும் தெரிஞ்சு பண்ணல அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். கீழ்படிங்க. நயர்த்தா தத்ர அபாவரூபக அர்த்தா நயஹா ஸ்வீகிருத்திய. அந்த நயஹா நஞஹாங்கிறது வந்து சிக்ஸ்த்து கேஸ் அது. ஸோ நஞ்சுங்கிற அவ்யயத்திற்கு அபாவரூபமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோம், ஸ்வீகிரியதே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா இது சேத் தோஷாபாவௌ சப்தார்த்தௌ காவ்யம் சியாது இல்லையா. தோஷம் இல்லாததாக இருக்கக்கூடியது தான் காவ்யம் அப்படின்னு சொல்லிடுறோம். இதுல வந்து என்னன்னா ஏவம் சேத்து அவ்யாப்திங்கிற ஒரு லட்சண தோஷமானது ஏற்படுறது அப்படிங்கிற முதல்ல லட்சணம் அவ்யாப்தின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. லட்சணம்னா என்ன? டெஃபினிஷன். டெஃபினிஷன் நம்ம இங்கிலீஷ்ல மீனிங் சொல்லிடுறோம். அப்படின்னா அசாதாரண தர்மஹா லட்சணம்னு பேரு. இதுக்கெல்லாம் நம்ம நையாய்கண்ட தான் போயாகணும், வேற வழியே இல்லை. அதனால லட்சணத்தினுடைய லட்சணம் த டெஃபினிஷன் ஆஃப் டெஃபினிஷன் எடுத்துட்டோம்னா அசாதாரண தர்மஹா லட்சணம்னு பேரு, ஓகேயா. ஸோ எந்த ஒரு பதார்த்தத்திற்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மமானது வேற ஒரு பதார்த்தத்துல இல்லை, அண்ட் இட் இஸ் எ யூனிக் ஃபீச்சர் டு தட் பர்டிகுலர் திங் அப்படின்னு சொன்னோம்னா, அதை சொல்லி நம்ம டெஃபினிஷனை சொன்னோம்னா அதுதான் டெஃபினிஷன் of that particular thing, right? இப்போ இந்த அசாதாரண தர்மஹா லக்ஷணம்னு சொல்றச்சே அசாதாரணத்துவம்னா என்னன்னு கேட்போமோ இல்லையோ. அப்படின்னா யூனிக் ஃபீச்சர்னு இங்கிலீஷ்ல சொல்லிட முடியும், நைய்யாயிகன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அவ்வியாப்தி அதிவ்யாப்தி அசம்பவன்னு மூணு தோஷம் இல்லாத இருக்கணும்பா. ஓகேயா? அப்படின்னா என்ன? இப்போ இதை எக்ஸாம்பிள் சொல்லி தான் உங்களுக்கு அது புரிய போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மாடு கோஹு அப்படின்னுடைய லக்ஷணம் என்ன? கோஹோ லக்ஷணம்னு நான் கேட்குறேன். கௌஹுனுடைய லக்ஷணம் என்ன? சாஸ்னாதிமத்துவம் கௌஹு லக்ஷ கோஹோ லக்ஷணம்னு சொல்கிறோம். சாஸ்னாதின்னா இந்த டியூ லேப்னு ஒன்று. இந்த மாட்டுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு இது இருக்கோ இல்லையோ, ஒரு ஸ்கின்னு தொங்குறதோ இல்லையோ, அதுக்கு வாய்க்கு கீழே அந்த கழுத்து கிட்டக்க ஒன்று தொங்கும் ஆடும், அதுக்கு வந்து டியூ லேப்னு பேர் இங்கிலீஷில். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சாஸ்னான்னு பேர். அந்த சாஸ்னாதிமத்துவம் கோஹோ லக்ஷணம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அசாதாரண தர்மம். ஏன்னா தட் இஸ் எ தட் டியூலாப் இஸ் எ யூனிக் ஃபீச்சர் ஃபார் த கவ். அண்ட் ஸோ ஐ சே எனி அனிமல் விச் ஹேஸ் தட் இஸ் எ கவ், இட் கெனாட் பி ப்ரெசன்ட் இன் எனி அதர் அனிமல், ரைட்டா? நவ் ஒருவேளை நான் வந்து வெள்ளையா இருக்கிறதெல்லாம் மாடு அப்படின்னு சொல்றேன். வெள்ளையா இருக்கிறது மாடு அப்படின்னு சொன்னேன்னா வெள்ளையா ஆடு இருக்கும், புறா இருக்கும், எத்தனையோ இருக்கு. அப்போ வெள்ளை ஸ்வேதத்துவம் அப்படிங்கிறது கோஹோ லக்ஷணம்னு சொன்னேன்னா, ஸ்வேதத்துவம் கோவை தவிர கவேதரி மற்ற விஷயங்கள்லயும் இருக்கு. அப்போ அந்த லக்ஷணம்ங்கிறது ஓவர் பர்வேசிவா ஆயிடுறது. கோஹோ லக்ஷணம்னு சொன்னா கருப்பு மாட்டுக்கு அது வந்து பர்வேட் ஆகாதே. அப்ப கருப்பா இருக்கிறது மாடா இல்லையா? பிரவுனா இருக்கு, பிரவுனா இருக்கிறதெல்லாம் மாடா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து ஸ்வேதத்துவம்ங்கிறது will not pervade over the entire genus or the species cow. It will only be an indicatory factor for only a part of the cow, which is only white cow. இல்லையா? வெள்ளையாக இருக்கக்கூடிய மாடுக்கு மாத்திரம் அது லட்சணமா ஆகுமே தவிர கபில கௌஹுக்கு ஆகாது, கிருஷ்ண கௌஹுக்கு ஆகாது, சித்திர கௌஹுக்கும் ஆகாது. அதனால இட் இஸ் அண்டர் பர்வேசிவ், இட் இஸ் லெஸ் பர்வேசிவ் தென் தி லட்சணம். அதனால அவ்வியாப்தின்னு பேரு. லக்ஷ்ய ஏகதேச விருத்தித்வம் அவ்வியாப்தி. லக்ஷ்யம்ங்கிறது கௌஹூன்னு எடுத்துட்டேன்னா, எதை நான் வந்து டிஃபைன் பண்ணணும்னு சொல்றது வந்து கௌஹூன்னு சொன்னேன்னா, அந்த மாட்டினுடைய ஏகதேச வர்த்தி கௌஹூங்கிற என்டையர் ஜாத்தியை எடுத்துட்டு அதுல ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல தான் இருக்க போறது. ஆகையினால அந்த தோஷத்துக்கு அவ்வியாப்திங்கிற தோஷம் வரப்போறது. ஓகேயா? தோஷ ராஹித்யம்ங்கிறத நான் வந்து காவியத்துக்கு சொன்னேன்னா, தோஷத்தோடு இருக்கக்கூடிய சில காவியங்கள் ஆனா உத்தம காவியமா இருக்கு, என்ன ரசத்தை சொல்றது, ரைட்டா? அப்போ இட் வில் நாட், அந்த லக்ஷணம் வில் நாட் பி பர்வேசிவ் ஃபார் ஆல் தோஸ் காவியம்ஸ் ஆல்சோ. அதனால அவ்வியாப்திங்கிற தோஷ வியாப்திய வியாபகமா இல்லை, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி பர்வேடிங் தி என்டையர் செக்ஷன் ஆஃப் காவியா, ரைட்டா? அதனால ததோ தோஷங்கிறதுக்கு தோஷ அபாவம்ங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்கிறது. அதே அதிவியாப்திங்கிறது என்னன்னா, ஸ்ருங்கித்வம் கோஹோ லக்ஷணம்னு சொன்னேன் வச்சுக்கோங்க, கொம்பு இருக்கிறதெல்லாம் மாடு அப்படின்னா காண்டாமிருகத்துக்கும் கொம்பு இருக்கு. அப்போ ஓவர் பர்வேசு, அந்த லக்ஷணம் ஒட்டி வராது மாட்டுக்கு, கரெக்டா? இப்போ இன்னொன்னு சொல்றேன், மூணு கால் இருக்கிறதெல்லாம் மாடு அப்படின்னு சொன்னேன்னா அது அசம்பவம். அப்படி ஒரு ஒரு மாடே பார்க்க முடியாது, வண்ணை வெட்டி வண்ணா ஒரு காலை உடச்சுப்பிட்டு வண்ணா மூணு கால் இருக்குன்னு சொல்லிக்கலாம், அது பாயிண்ட் இல்லைங்க. பொதுவாக நம்ம வந்து மாடுன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து அப்படி கிடையாது இல்லை, இல்லை ரெண்டு தலையுடைய மாடு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு தலையோடு இருக்கிறதுங்கிறது அசம்பவம், இட் கேனாட் ஹேப்பன் அட் ஆல். ஆகையினால ஒரு லக்ஷணம்னு நமக்கு சொல்லணும்னா, காவியத்துக்கு நான் லக்ஷணம்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் முதலிய மூன்று தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும் அந்த லக்ஷணத்துக்கு. புரியறதா நான் என்ன சொல்ல வரேன்னு.
புரியுது.
இப்போ இந்த அவ்வியாப்திங்கிற லக்ஷண தோஷத்தை அவர் காமிக்கிறார் ததோத அதோஷவுன்னு சொன்னேன்னா. அதை தான் இப்போ மேலே எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஸோ முதல்ல வந்து லக்ஷணம்னா எப்படி இருக்கணும், லக்ஷணத்தில் தோஷ ரஹிதமாக இருக்கணும் லக்ஷணமே. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்லேயே எனக்கு வந்து ஒரு தப்பு இருக்கக்கூடாது, ரைட்டா? அந்த மூன்று விதமான தப்புகள் என்ன, அதில் அவ்வியாப்திங்கிற தோஷம் என்ன, இதுல இந்த அதோஷங்கிற பதத்துல எப்படி ஒரு அவ்யாப்தி தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இப்ப அடுத்தது ஓகேயா, இந்த பாராகிராஃப் படிங்க. ஏவம் சேது,
ஏவம் சேது, ஏவம் சேது அவ்யாப்தர் நாம லக்ஷண தோஷா பவேது லக்ஷணஸ்ய லக்ஷிக தேசே ஸ்திரிச்சேது சதோஷா அவ்யாப்தி ராமகா லக்ஷணஸ்ய லக்ஷணம் ஏவம் அசாதாரண தர்மோ லக்ஷணம் அசாதாரணத்வம் ச அதிவ்யாப்தி அசம்பவ ரூபம் தோஷத்ரயம் நாஸ்தி ச தர்ம ஏவ லக்ஷணம் பவித்தும் அர்ஹதி லக்ஷீக தேசாவர்த்தித்வம் அவ்யாப்தி லக்ஷியேதர வர்த்தித்வம் அதிவ்யாப்தி
என்ன அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவங்கிற மூன்று தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் தன்மைங்கிறது தான் அசாதாரணத்துவம். யஸ்மின் தர்மே, எந்த ஒரு தர்மத்துல நான் வந்து டெஃபினிஷன் சொல்லி ஒரு தர்மத்தை சொல்றேன் அப்படின்னா அந்த குவாலிட்டியில் அந்த தர்மத்தில் அவ்வியாப்தி அதிவ்யாப்தி அசம்பவங்கிற மூன்று தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த தர்மத்தை லக்ஷணம் பவிதும் அருகதி, லக்ஷணமாக இருக்கும் அருகதையை உடையதாக இருக்கு. அதில் அந்த மூன்று விதமான தோஷத்துக்கு என்ன மீனிங், லக்ஷ்ய ஏகதேச விற்பித்வம் லக்ஷ்யைக தேச அவர்த்தித்வம்னு போட்டிருக்கார். ஆக்சுவலி லக்ஷ்யைக தேச விருத்தித்வம்னு இருக்கணும், மாத்தின்னு இருக்கும். லக்ஷ்ய ஏகதேச விருத்தித்வம்ங்கிறது ஆர் லக்ஷ்ய ஏகதேச அவிருத்தித்வம்னு எடுத்துக்கலாம். எல்லா மாட்டுலேயும் பர்வேசிவா இல்லை, ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் த மாடு இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்க. லக்ஷ்யத்தினுடைய லக்ஷ்யம்ங்கிறது என்ன, தட் விச் ஹேஸ் டு பி டிஃபைன்டு. அந்த டிஃபைன் பண்ண வேண்டிய வஸ்துக்களில் ஒரு போர்ஷனில் மாத்திரம் இருக்கு, ஒரு போர்ஷன்ல மாத்திரம் இல்லை அப்படின்னா அவ்வியாப்திங்கிற தோஷம். அடுத்தது லக்ஷ்ய இதர வர்த்தித்வம், விருத்தித்வம் வர்த்தித்வம்னு போடுறார். இட்ஸ் ஓகே, லக்ஷ்யத்தை தவிர பாக்கி வஸ்துக்கள்லையும் இருக்கு அப்படின்னா ஓவர் பர்வேசிவ்னஸ் ஆர் அதிவ்யாப்தி. ஓகேயா, லக்ஷ்ய சாமானிய அவர்த்தித்வம் ஆர் அவிருத்தித்வம், லக்ஷ்ய சாமானியம் என்டையர் ஜெனஸ் ஆஃப் கோஹோ மாடு என்டையர் ஸ்பீஷீஸில் லக்ஷ்ய சாமானியத்தில் அவிருத்தித்வம் இல்லாமல் இருப்பதுங்கிறது அசம்பவம். ஓகேயா, மேலே
தோஷரஹிதயோ சப்தார்த்தயோ காவியத்துவ ஸ்வீகாரே தோஷ சகிதயோ சப்தார்த்தயோ காவிய ரூபேண அங்கீகாரா ந ஸ்யாத் ஏவம் சேது.
ஸோ இதில் என்ன, எதுக்காக இது சொல்கிறார், அப்போ தோஷம் இல்லாத சப்தார்த்தம் தான் காவியம் அப்படின்னு எடுத்துக்கிறதோ, அல்லது தோஷத்தோட இருக்கிற சப்தார்த்தம் தோஷம் இல்லாத சப்தார்த்தம் தான் காவியம்னு நம்ம ஸ்வீகாரம் பண்ணிட்டோம்னா அப்படின்னு ஒத்துண்டோம்னா தோஷ சகிதயோகோ சப்தார்த்தயோகோ தோஷத்தோட இருந்த பொழுதிலும் சில ஸ்லோகங்களுக்கு காவிய ரூபேண அங்கீகாரா ந ஸ்யாத்து, அதை காவியமாக ஒத்துக்காத மாதிரி ஆயிடுமே. சில ஸ்லோகங்கள் இருக்கு தோஷம் இருக்கு ஆனாலும் அதை காவியம்னு ஒத்துக்கிறோம், அப்போ அதுக்கெல்லாம் பாதகம் ஏற்பட்டுமே. ஒரு ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்லோகம், இப்ப அடுத்த இந்த ஸ்லோகம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம், ஆனா அதுல ஏதோ தோஷம் இருக்குங்கிறார். தோஷம் இருந்தாலும் அது வந்து உத்தம காவியம். அப்போ அதோஷம்னு நீ போட்ட அந்த லட்சணத்தை நீ வந்து போட்டுட்டேன்னா இந்த ஸ்லோகம் வந்து அது அதம காவியம், இது காவியமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ரைட்டா, எப்படின்னு அந்த ஸ்லோகத்தை படிச்சோம்னா தெரியும்.
ஏவம் சேத் ஞக்காரோ ஹயமேவ மே யத்ரயஸ்தத்ராபியசௌ தாபஸஃ சோபி அத்ரைவ நிஹந்தி ராட்சஸகுலம் ஜீவத்யஹோ ராவணஃ திக்திக்ஷக்ரஜிதம் பிரபோதிதவதா கிம் கும்பகர்ணேன வா ஸ்வர்க கிராமடி காவி காவிலுண்டன விதோச்சோனை கிமேபிர்புஜை.
இந்த ஸ்லோகம் வந்து ஹனுமன் நாடகத்தில் இருக்கு. ஞக்காரோ ஹயமேவமே யதரையா தத்ராப்பியசோ தாபசா. முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துருவோம், அப்புறம் தோஷம் குஷம் எல்லாத்துக்கும் போகலாம். ராவணனுடைய வார்த்தை இது. ராவணன் வந்து அந்த இது என்ன, கும்பகர்ணன் இந்திரஜித்து எல்லாம் போயாச்சு. இவர் வந்து ராமனை போய் ஃபேஸ் பண்ணணும், ராமன்கிட்ட போய் ஃபேஸ் பண்ணி திரும்பி வேற வந்தாச்சு, அடுத்த நாள் கிளம்பணும். அந்த சமயத்தில் ராவணனுடைய ஒரு சோகத்தை இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறார் அவர். வருத்தம் என்ன சொல்கிறான்னா, ராவணன் எனக்கு அதாவது இந்த ஸ்வர்க்கம்ங்கிறத வந்து ஒரு கிராமம் போல அது அப்படியே ஒரு ஒரு கலக்கு கலக்கின என்னுடைய புஜங்கள் இருக்கே, அப்பேற்பட்டவன்னா எனக்கு வந்து எதிரிகள் இருக்காங்கிறதே ஒரு இழிவு, ஞக்காரகான இழிவுன்னு அர்த்தம். எனக்கு எதிரிகள் இருக்காங்கிறதே எனக்கு இழிவு. அதுலேயும் வந்து அசௌ தாபசகா, இவன் வந்து முனிவிருத்தி ஒரு ஜடாதரன், ராமன் வந்து ஜடாமுடி தரிச்சுட்டு வல்கலம் போட்டு அவன் வந்து மர உருவையோட வந்து நிக்கிற தாபசன் இவன் இந்த ராமன். அது மாத்திரம் இல்ல, அத்ரைவ நிகந்தி ராட்சச குலம், என் வீட்டுல வந்து என் தேசத்துல வந்து இங்கே எங்கள் முன்னாடி ராட்சச குலத்தையே நாசம் பண்றான் அவன். ஜீவத்யஹோ ராவணஹா, இப்படி உஷரோட இருக்கேனே இந்த ராவணன் அப்படின்னு தன்னை பார்த்து ஒரு இது ஞக்காரகாங்கிறான். எனக்கு இது வந்து ஒரு பெரிய இழிவு இல்லையா. அதுக்கப்புறம் திக்தி சக்கரஜிதம், இந்திரனை போய் ஜெயிச்சேன்னு ஒரு பிரபலமா இருக்கானே மேகநாதன், அவனுக்கு திக்கு திக்குன்னா சீச்சி அப்படிங்கிறது. அப்புறம் கும்பகர்ணேன பிரபோதித்தவதா கிம், அவனை எழுப்பி என்ன பிரயோஜனம், வேஸ்ட்டு கும்பகர்ணனை எழுப்பினது. ஸ்வர்க கிராமட்டிகா, ஸ்வர்க்கம்ங்கிறத கிராமம், அதை விலுண்டனம், அதை வந்து அப்படியே ஒரு ஒரு மத்து மாதிரி கடைஞ்சு விருதா உச்சுனைகி கடைஞ்சேன், அந்த ஸ்வர்க்கத்தையே கிராமம் போல ஆட்டி வச்சேன் பாரு அப்படின்னு என்னுடைய இந்த கைகள் இருக்கே புஜைகி அப்படின்னு என்ன 20 கைகளை சொல்றான் அவன் இல்லையா. அந்த தோள்பட்டைக்கு வந்து விருதா உச்சுனா வீணா, அது அப்படியே தன்னை பத்தி ஒரு ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றது பாரு இந்த கைகள். கிம் ஏபிஹி, இதனால என்ன பிரயோஜனம், ஞக்காரஹா அயமேவஹி மே ஞக்காரஹாங்கிறான். இது இதுல வந்து தோஷம் சொல்ல போறார், அந்த தோஷத்தை அப்புறம் பார்ப்போம். மே யது அரையா, மே அரையா, ஒரு ஒரு எதிரிங்கிறத விடுங்க, எனக்கு வந்து எதிரிகள்ங்கிறதே வந்து யது தத்து அயம் ஞக்காரஹா, அது எனக்கு ஒரு இழிவு. தத்ராபி, அதுலயும் அசௌ தாபசா, இவன் ஒரு தாபசன், ஜடாமுடி வல்கலம் மர ஊறி தரிச்சுன்னு இருக்கக்கூடிய ராமன் தாபசன். அவன் பேரை கூட சொல்லல பாருங்க, ஒரு முனிவர் அவனுக்கு வந்து ஒரு ஒரு வில்லை பிடிச்சுண்டு எனக்கு எதிர்ப்பு நின்று சண்டை போடுறதுக்கு அருகதையே இல்லாதவன் அவன் இல்லையா. அப்படிதானே, அதுதானே அர்த்தம், அங்க நம்ம பெரும்னா இவன் தாபசன் அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாதாங்க. அதுக்கு அர்த்தமே வந்து எதிர்க்க நின்று சண்டை போடுறதுக்கு ஒரு அருகதையற்றவன் அவன் இல்லையா. சஹாபி சோபி அத்ரைவ நிகந்தி ராட்சச குலம், எப்பேற்பட்ட லங்காபுரி அது, அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சு சமுத்திரத்தை தாண்டி உள்ள நுழைஞ்சு நின்று ராட்சச குலம் நிகந்தி, அவன் ஒருவனா நின்னுண்டு ராட்சசர்களுடைய என்டையர் குலத்தை அவன் நாசம் பண்றான், கொலை பண்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அஹோ ராவணஹா ஜீவதி, ராவணன் உஷரோட இருக்கேனே, திக் திக் சக்கரஜிதம் பிரபோதிதவதா கும்பகர்ணேனவா கிம் கிம் கும்பகர்ணேனவா, அவனை எழுப்பி என்ன பிரயோஜனம், ஸ்வர்க கிராமட்டிகா விலுண்டன விருதோச்சுனைஹி கிம் ஏபிஹி புஜைஹி, இந்த என்னுடைய கைகள்னால கிம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். ரைட், இந்த தோஷத்துக்கெல்லாம் கீழே வருவோம், அவர் எழுதியிருப்பார் அவர் விவரமா, அது படிப்போம்.
காவியத்துவம்
ஸ்வீகரணீயம் சியாத்ங்கிறார். என்ன தோஷம் காமிக்க போறேன், விதேய அபிமர்ஷம்ங்கிறது ஒரு தோஷம். ஓகேயா, விதேய அபிமர்ஷம்னா எதை நான் விதிக்கணுமோ. இப்ப வந்து சங்குஹு பாண்டுரஹா பவதி அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம் அந்த அந்த அடுத்த பேராகிராஃபுக்கு எக்ஸ்பிளனேஷன் முதல்ல இப்ப கொடுத்துட்றேன், சோ தட் உங்களுக்கு படிக்கிறச்சே புரியும். சங்குஹு பாண்டுரஹா பவதி அப்படின்னா சங்கு, சங்கு இருக்கோ இல்லையோ அது வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுல வந்து சங்குங்கிறது உத்தேசம், எதை நான் டிஸ்கிரைப் பண்ணணுமோ அதுக்கு நான் விதேயம் விசேஷணமாக சொல்றது என்ன, பாண்டுரஹா வெள்ளை. ஆமா, அதை நான் வந்து விதேயம்னு பேரு, எதை அதை குறிச்சு நான் விதிக்கிறேனோ ஆர் அதை விசேஷணமா சொல்றேன், ரைட். That which has to be described is the உத்தேசியம். That with the word that I am using to describe something else, இருக்கோ இல்லையோ அந்த அட்ஜெக்டிவ்க்கு தான் விதேயாம்சம்னு பேரு. இப்ப வெறும்னு நான் வந்து விதேயத்தை மாத்திரம் சொல்றேன் வச்சுக்கோங்க, தட் இஸ் பாண்டுரஹா அஸ்தி அப்படின்னு சொன்னேன், எது வெள்ளையா இருக்குன்னு கேட்போமா இல்லையா? வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கிறத எடு அப்படிங்கிறா. இது நிறைய யாத்துல நடக்கிற விஷயம்தான். அம்மா வந்து குழந்தைய கூப்பிட்டு அதை எடை அப்படின்போ, அதுன்னு எதுன்னு கேட்போம் உடனே இல்லையா? அப்ப விதேய உத்தேசியம் விதேயம் கரெக்டா தெரியணுமோ இல்லையோ, அப்பதானே ஒரு குழந்தைக்கு புரியும். அது அந்த மாதிரி சொல்றாரு இங்க வந்து, வேணுங்கிறத மாத்திரம் ஞக்காரகா அயமேவ அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டாராம். விதேயாம்சத்தை முதல்ல சொல்லிட்டு எனக்கு இது பெரிய இழிவுன்னு பிராமணன் ஆரம்பிக்கிறான். எது உத்தேசியம், எது விதேயம் அப்படிங்கறத வந்து, சாரி, எது உத்தேசியம்ங்கிறத சொல்லலங்கிறார். அது அப்புறமா சொல்ற, ஓகேயா, எக்காரஹா ஹி அயமேவ, இது எனக்கு இழிவு அப்படின்னா இது எது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி நிக்குமோ இல்லையோ. அந்த இதுங்கிறது என்னன்னா மே அரையஹா இது எது, அதுதான் வந்து உத்தேசியாம்சம். அததான் நான் சொல்ல வராரு. இப்போ ராவணன் சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு எதிரிகள் இருப்பது என்பதே ஞக்காரஹா இழிவு, அந்த ஞக்காரம்ங்கிறது விதேயாம்சம். அந்த விதேயாம்சத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் உத்தேசியாம்சத்தை சொல்றார் ஸ்லோகத்துல வரச்சே. ஞக்காரஹா ஹி அயமேவ மே யதரயஹ, யது மே அரயஹ தது அயம் ஞக்காரஹா அப்படிங்கிறது தான் உத்தேசிய விதேயம் இருக்கணும். ஓகேயா, உத்தேசியம் அனுக்துவா விதேயம் ந உதிரையேது. முதல்ல விதேயாம்சத்தை சொல்லக்கூடாது, வெள்ளைய கொண்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல வெள்ள மாடை கொண்டு வான்னு சொல்லணும் அட்லீஸ்ட். அந்த மாதிரி உத்தேசியாம்சமும் இருக்கணும், விதேயாம்சம் முதல்ல உத்தேசியாம்சத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விதேயாம்சத்தை சொல்லணும்னு இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஓகேயா, இப்ப கீழே படிங்க.
விதேய விமர்சாக்கியா தோஷா சம்பவத்தேவ அதித்தம் வாக்கே அம்சத்வயம் வித்யதே உத்தேசியாம்சா விதேயாம்சஸ்தேதி விதாது யோக்யா வித விதேயா யத்ர விதீயதே ததுத்தேசியம் சங்கா பாண்டுரோ பவதி இதி வாக்கியே சங்கம் உத்திஷ்ய பாண்டுரத்வம் விதீயதே அதஹ சங்கா உத்தேசியாம்சா பாண்டுரஹ இதி விதேயாம்சா உத்தேசியம் அனுக்த்வா விதேயம் நோதீரயேத் இதி நியமம் நியமம் அஸ்ய சத்வாத்
நியமஸ்ய சத்வாத் மாத்திக்கோங்கோத
ஆ நியமஸ்ய சத்வாத் உத்தேசியம் பூர்வம் பிரயோக்தவ்யம் விதேயம் த பச்சாத் அஸ்மின் வாக்கே சங்கரூபஹ உதேசியாம்சஹ உத்தேசியாம்சஹ பூர்வம் பிரயுக்தஹ ததனந்தரம் விதேயாம்சஹ இதி அஸ்ய வைபரித்யே விதேய 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 அபிமர்ஷ
விதேய அபிமர்ஷ தோஷ
விதேய அவிமர்ஷ தோஷா சம்பவதி விதேயா எத்த பிராதான்யேன ந நிர்திஷ்யதே தத்ர தோஷா விதேய அவிமர்ஷ நாமகோ பவதி அத்ரோதாஹரணே ஞக்காரஹ அயமேவ யத் அரயஹ சந்தி இதி விதேயாம்சஹ பூர்வமுக்தஹ உத்தேசியாம்சஸ்து பஷ்சாதி விதேய அவிமர்ஷத ஏவம் விருதா விருதா விருதாச்சூனை இருத்யம்சேபி
விருதோச்சூனைஹி அதை மாத்திக்கோங்க விருதோச்சூனைஹி இத்தியம்சே அபி விருதா உச்சூனைஹி வீணா அப்படியே கர்வத்தோட இருக்கக்கூடியது எது அப்புறமா சொல்றார் ஏபிஹி புஜைஹின்னு ஸ்லோகத்தை பொறுத்தவரையில் இப்படி போட்டு குடஞ்சு தோஷம் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சுக்கலாம், தப்பு இல்லை, சரியா? ஆனா தோஷம் இல்லாம இருக்கிறது தான் காவியம்னு சொல்லிட்டோம்னா, இப்பேற்பட்ட ஒரு பிரமாதமான ஸ்லோகத்துக்கு அகாவியத்துவம்னு நம்ம வந்து எடுத்துட்டுருணுமா இல்லையா? இது காவியமே இல்லைங்கிற மாதிரி தானே சொல்லணும், ஏன்னா தோஷம் கண்டுபிடிக்கிறார் அவர். ரைட், என்ன சொல்றார் இப்போ? சங்கஹா பாண்டுரஹா பவதிங்கிற வாக்கியத்துல சங்கமுத்திஷ்ய பாண்டுரத்வம் விதீயதே, விதேயம்ங்கிறது உங்களுக்கு அப்புறமா வரணும், உத்தேசியம் பூர்வம் பிரயோக்தவ்யம், எதை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணுமோ, எது உத்தேசியம், வாட் தட் விச் ஹேஸ் டு பி டிஃபைன்டுங்கிறத வந்து முதல்ல சொல்லிட்டு அப்புறமா அது மேல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். புஷ்பம் ரத்தம் அஸ்தி அப்படின்னு அப்புறமா சொல்றோம் இல்லையா? ரத்தம் புஷ்பம் அஸ்திங்கிறச்சு ரத்தம் அஸ்தி, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு புஷ்பம் அஸ்தி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரத்தத்துக்கும் அந்த புஷ்பத்துக்கும் ஒண்ணுங்கிறது எப்படி நமக்கு புரிஞ்சுக்க முடியும்? முடியாதோ இல்லையோ? அதனால அப்படி சொல்றார், அந்த தோஷத்தை தான் இங்க சொல்றார். சோ சங்கரூபகா உத்தேசியாம்சா பூர்வம் பிரயுக்தா ததனந்தரம் விதேயாம்சா அசிய வைபரீத்தியே, இது வைபரீத்தியமா இருந்ததுனால் விதேய அபிமர்ஷ தோஷா, விதேயத்தை முதல்ல சொல்லிட்டோம்னா அந்த அந்த இடத்துல வந்து விதேய அபிமர்ஷ தோஷம்னு வந்திருக்கு, ரைட்டா? ஸோ ஸ்லோகத்துல வந்து நியக்காரோஹ்யமேவ அண்ட் யத் அரையஹாங்கிறத உத்தேசியம், ஸோ மருவி இருக்கு. அதே போல விருதா உச்சூனைஹி புஜைஹி அப்படிங்கிறது இருக்கு, புஜைஹி உச்சூனைஹி புஜாஹா விருதா உச்சூனாகா, வீணாக அது அப்படியே உப்பின் இருக்கு அப்படின்னு சொல்றோம், கர்வத்தினால அப்படியே உப்பி இருக்கு, புஷ்டியா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஆர் உச்சூனம்னா கர்வத்தினால உச்சூனம்ங்கிறத விட நல்லா பைசெப்ஸ் எல்லாம் இருக்கு அவனுக்கு, ஓகேயா? வீணா இதை வந்து நான் வந்து இப்படி டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் என் மசில்ஸ அப்படிங்கிற மாதிரி, அது உச்சூனம்னா டெவலப்டு, ரைட்டா? இது வேஸ்ட் என்னோட பைசெப்ஸ் அப்படிங்கிறான், ரைட்? இந்த மாதிரி நம்ம அதுக்கு வியாக்கியானம் எழுதுறார். நான் இந்த ஒரு பாராகிராஃப் படிச்சிருக்கோம்.
சரி, ஸ்லோகஸ்ய அஸ்யைவம் பிரகாரேண வியாக்கியா கர்த்தும் சக்யதே ஸ்ரீராமேண அபிபூயமானஸ்ய ராவணஸ்ய நிர்வேத பிரகாசன பரகமிதம் வாக்கியம்.
சோ ஸ்லோக இந்த ஸ்லோகத்தை வந்து இப்படி வந்து வியாக்கியா பண்ணணும், என்னன்னா ஸ்ரீ ராமேண அபிபூயமானஸ்ய அப்படின்னா தோற்கடிக்கப்பட்ட ராவணனுடைய நிர்வேதம் துக்கம், அந்த துக்கத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த வாக்கியமானது, ரைட்? இதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி வந்து நம்ம துவனி தெரியறதுங்கிறத சொல்ல போறார். மே யத் அரயஹ அயமேவ ந்யக்காரஹ,
அயமேவ ந்யக்காரஹ தேஷு அரிஷு மம மமைக ஸ்தாபசஹ சத்ருரிதி அத்யந்தம் ந்யக்காரஹ சோபி மத் சமக்ஷம் ராட்சசகுலம் உன்மூலயதி தாதிருஷ்யாம் ஸ்தித்யாம் அபி அஹோ ராவணஹ ஜீவதி.
சோ மம ஏகஹ தாபசஹ சத்ருஹு அப்படிங்கறதே எனக்கு ந்யக்காரம், ஏராளமான சத்ருக்கள்ங்கிறது ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் அதுல வந்து இருக்கக்கூடிய ஒருத்தன் தாபசனா இருக்கானே சத்ருவா அப்படிங்கிறது எனக்கு அத்தியந்தம் ஞக்காரா, அதுவும் மத் சமக்ஷம் ராட்சசகுலம் உன்மூலயதி, என் கண் முன்னாடி அவன் வந்து உன்மூலயதி நிர்மூலமாக்குறான் ராட்சசர்களை அப்படிங்கிறது அஹோ ராவணஹா ஜீவதி, இந்த நிலைமையிலயும் ராவணன் உயிரோட இருக்கான் பாரு அப்படிங்கிற.
தெய்வஸ்ய பிரதிகூல்யாது மமைவம் பவது நாம.
சரி, எனக்குதான் வந்து தெய்வத்தினுடைய பிராத்திகூல்யம், தட் இஸ் தெய்வம் சரியில்லை, என் விதி எந்த விதி எனக்கு தான் இப்படி ஆகிறது, என் குலத்துக்கு தான் இப்படி ஆகிறதுன்னா இந்திரனையே ஜெயிச்ச என் பிள்ளைக்கும் இப்படியா அப்படிங்கிற.
சக்கரஸ்ய தேதாரம் புத்திரம் மேகநாதம் திக் திக் பிரபோதவதா கும்பகர்ணேன வா கிம் பலம் மம விலுண்டனே
ஸ்வர்கோபி
கிராமஹ
எனக்கு அப்படி வந்து மசில்ஸ் போட்டிருக்கேன், அதனால என்ன பிரயோஜனம்?
एवं विधा एवं विधात् अर्थात् परोर्थो व्यजते हरयः
व्यज्यते
इति बहुवचनं व्यज्यते वा व्यज्यते अरयः अरयः इति बहुवचनम् अत्र प्रयुक्तं तेन त्रिजगत्कण्टकस्य ममैकोऽपि शत्रुसद्भावः अनुचितः अत्र तु शत्रूणां बहुत्वम् इति सम्बन्धानौचित्यं द्योत्यते
சம்பந்த அனௌச்சித்யம் சத்ருக்கள் ஏராளமா இருக்காங்கிற சம்பந்தம் இருக்க முடியாது. மூன்று உலகத்துக்கும் நான் அப்படியே கண்டகா முள்ளு மாதிரி நான் இருக்கக்கூடிய எனக்கு சத்ருவே இருக்க முடியாது முதல்ல. அதுலயும் இங்க வந்து அப்படியே ஒரு வானர சைன்யம் வந்து நிக்கிறது பாரு அப்படிங்கிற அது எனக்கு அனௌச்சித்யம் தானே.
தபோ வித்யதே யஸ்யேதி தாபஸ தாபஸ பத வியுத்பத்தியா பௌருஷஹீனத்வம் तद्धित प्रत्ययनेन प्रकाश्यते अभिशब्देन तापसस्य सतः शत्रुताय अत्यंत संभाव्यमानत्वं
असंभाव्यमानत्वं प्रतीयते अत्यंत असंभाव्यमानत्वं ஒரு தபஸோடு இருக்கக்கூடியவனுக்கு பௌருஷம் ஒரு வில்ல தூக்கிட்டு சண்டை போடுறதுங்கிறது கிடையாது. சோபி தத்ராபி அசௌ தாபசா அந்த அபிசப்தம் அங்க இருக்கேன். அந்த அபிசப்தத்தினால என்ன தெரியறதுன்னா அத்தியந்த அசம்பாவியமானத்துவம் மிகவும். விஸ்வாமித்ரரோனா ராஜ ரிஷின்னு சொல்லி அவர் வில்ல தூக்கிட்டு நின்னாரே தவிர யாருமே வில்ல தூக்கிட்டு அப்படி நிக்கல. ஒரு தாபசனம் இல்லையா, அது அத்தியந்த அசம்பாவியம், அது நடக்க முடியாது.
அபிஷப்தேன மானுஷ மாத்திரகா இது அத்ரைவேதி மத அதிஷ்டிதா தேசோதி கரணம் இது ச வித்யதே
தேசா அதிகரணம் இது ச வித்யதே மத அதிஷ்டிதா என் முன்னிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய தேசம் அந்த அத்ரைவ நிஹந்தி ராட்சச குலம்ங்கிற இடத்துல.
விருதா சப்தேன ஸ்வாத்ம பௌருஷ நிந்தா தத்ரா புஜயதி பகுவதனேன பாரமாத்திரமேதிதி ச பிரகாஷ்யதே.
பாரமாத்திரமேதது இது வெறும் வேஸ்டா தூக்கிட்டு இருக்கேங்கிறான். வெறும் அதை வந்து டெவலப் பண்ணி அது வெறும் வெயிட் தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னுட்டு தன்னுடைய சுவ ஆத்ம பௌருஷன் இந்தா.
एवञ्च अस्मिन् श्लोके वाच्यार्थ बोधनान् बोधनानन्तरं इन्द्रकैः वचनादिभिः रावणनिष्ठः विषादः अभिव्यज्यत इति रमणीयार्थ प्रति प्रतिपत्तेरिदं पद्यं ध्वनित्वेन उत्तमकाव्यमिति सर्वैः अङ्गीकृतम்.
அதான் சொல்றார். சோ ஆமதம் வாச்சியார்த்தம் தெரிஞ்ச உடனேயே இந்த அத்ரைவ தத்ராபி அப்படிங்கிற அந்த அபிசப்தம் ஏவ சப்தம் இதெல்லாம் கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு வந்து ராவணனுக்கு இருக்கக்கூடிய பரம விஷாதம் நமக்கு தெரியறது. சீச்சின்னு தன்னையே ஆத்மநிந்தா பண்ணிக்க கூடிய அந்த விஷயம் வந்து அப்பேற்பட்ட ஒரு ரமணீயமான அர்த்தம் தெரியறது. அப்புறமா அவனா உட்காந்துட்டு நம்ம வந்து நோண்டினோம்னா நமக்கு தோஷங்கள்லாம் தெரியறது. அப்ப இப்பேற்பட்ட உத்தம காவியத்தை நம்ம வந்து காவியமே இல்லைன்னு ஸ்வீகாரம் பண்ற மாதிரி வந்துருமோ இல்லையோ இல்லையா. ஆகையினால அதோஷவுங்கிற பதத்தை போடக்கூடாதுன்னுட்டு ஆர்கியூ பண்றார் விஸ்வநாதர் சாய்த்ததார். ஓகேயா.